இப்போ இந்த ஐந்து பொருள்களை பற்றி தான் நம்ம மீண்டும் பேச போகிறோம். அந்த ஐந்து பொருள்களுக்கும் ஒவ்வொரு பொருளையும் நாம் ஆராய்ந்து பார்த்தால் இது நமக்கு நெருங்கிய சொந்தமான பொருள், இவைகளுக்கு நமக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது, இவைகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டே ஆக வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால இந்த பொருள்களுக்கு என்ன குணம்னு தெரியணும். ஒருத்தருடைய குணம் தெரிஞ்சாதான் பழக முடியும். ஒருத்தருடைய குணம் தெரிஞ்சா இவர் பழகினால் இவர் நமக்கு உதவி செய்வாரா அல்லது தீங்கு செய்வாரா, நல்ல பாம்பு இருக்குது அதுக்கு என்ன குணம்னு நமக்கு தெரிஞ்சாதானே அதுக்கு எப்படி நம்ம இருக்க முடியும்னு தெரியணும். அதுவும் இருக்கு பக்கத்திலேயே இருக்குது, அது எப்படி ஜாகிரதையா இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்ப என்ன தெரியணும் நமக்கு, அதனுடைய இயல்பு நமக்கு தெரிய வேண்டும். அப்ப இயல்பு தெரியறது அவசியம் தானே, அவசியம் வேணும் இல்லையா? இந்த ஐந்து பொருள்களும் நமக்கு மிக நெருக்கமானவைகள், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஆகவே இவைகளுக்குள்ள இயல்புகளை நாம் முதல் முதலிலாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன இயல்புகள்? இயல்புகள்னு எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஒவ்வொன்றுக்கும் சிறப்பு இயல்பு என்பது ஒன்றும் பொது இயல்பு என்பது ஒன்றும் இருக்கிறது. ஒவ்வொரு பொருளையும் எடுத்துக்கொண்டால் சிறப்பு இயல்பு, பொது இயல்பு. சிறப்பா அது எப்படிப்பட்டது? அது தன்னந்தனியாக இருக்கும் பொழுது. இப்போ ஒரு மனிதன் சாதாரணமா நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு மாதிரி இருப்போம், ஆபீஸ் போனா ஒரு வேற மாதிரி இருப்போம். சாதாரணமாக வீட்டில் வரிந்து கட்டி கொண்டு கொள்ளையில பாத்தீங்கன்னாக்கா ஒரு தோட்டத்துல ஒரு மம்முட்டி வச்சு நோண்டிட்டு உட்காந்துருப்பாங்க, வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டு இருப்பார்கள். அதே மாதிரி ஆபீஸ் போக முடியும்? அப்போ தன்னந்தனியா இருக்கும் பொழுது ஒரு எளிமையாக வீட்டில் இருக்கிறார். தாத்தா குழந்தை என்ன பண்ணுது, தாத்தா முதுகு மேலே எப்படி சவாரி பண்ணுது, அவர் கலெக்டரா கூட இருக்கான் ஆபீஸ்ல, ஆனா அவர் வந்து அலுவலகம் என்று சென்று விட்டால் மற்றவர்களோடு கூடும் பொழுது, பொது இடத்தில் வரும் பொழுது அவர் வேற மாதிரி நடந்து கொள்வார். அவருடைய தோரணையே வேற மாதிரி இருக்கும், கம்பீரமா இருக்கும். பல பேருக்கு ஆர்டர் போடுவார், உத்தரவு போடுவார், கீழே கிடக்கிற பொருளை கூட எடுக்க மாட்டார். இங்க வீட்டுல பாத்தீங்கன்னா தன்னந்தனியா இருக்கும் பொழுது, தான் தனியாக இருக்கும் பொழுது பேத்தி மேலே ஏறி உட்காந்துக்கும், ஹை ஹைன்னு ஓட்டம் இவர் ஓடிட்டு இருப்பாரு. ஆனால் ஆபீஸுக்கு போனவுடனே கீழே விழுந்து புத்தகத்தோடு எடுக்க மாட்டார், ஒரு ஆளை கூப்பிட்டு குண்டு சீடு அப்படின்னு சொல்லுவார். அப்போ அது வந்து பொது இயல்பு. தன்னந்தனிமையிலே நாம் இருக்கும் பொழுது நாம் இருக்கின்ற இயல்புகள் சிறப்பு இயல்பு. இப்ப ஐந்து பொருள்களுக்கும் பொது இயல்புகளும் இருக்கின்றன, சிறப்பு இயல்புகளும் இருக்கின்றன. இந்த ரெண்டு இயல்புகளையும் நாம் தெளிவாக கவனிக்க வேண்டும். அப்படி தெளிவாக நாம் கவனித்துக் கொண்டிருந்தால்தான் நம்ம இந்த பொருள்களை எப்படி பயன்படுத்த முடியும், இவைகளோடு எப்படி தொடர்பு கொள்ள முடியும், நம்முடைய உயர்வுக்கு இதை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள முடியும். பாம்புனா அதுனுடைய விஷம் பல்வேறு மருந்து பொருளாக பயன்படுகிறது இல்லையா? அப்ப அதை எப்படி பழகி அதுலேருந்து நம்ம விஷத்தை எடுக்கணும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையா? ஆணவம்னா அது நமக்கு கெடுதல் செய்யக்கூடியது. அதனுடைய இயல்புகளை நம்ம தெரிந்து கொள்கிறோம். அப்ப தெரிந்து கொள்ளும் பொழுது ஆணவ மலத்திடம் இருக்கக்கூடிய கெடுதல்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிண்டா நம்ம அதுகிட்ட எப்படி நடந்துக்கிறதுங்கிறது நமக்கு தெரியுமா இல்லையா? நம்முடைய பல்வேறு துன்பங்களுக்கும், துன்பங்கள் பல்வேறு துன்பங்கள் என்ன, ஒட்டுமொத்தமான துன்பத்திற்கும் எது காரணம்னு சொல்லுது சாஸ்திரம், ஆணவம்ங்கிற ஒரு பொருள். அதனுடைய இயல்புகள் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த பொருள்கள்ட்ட எப்படி நடந்துக்கலாம், அதை எப்படி கையாளலாம் அப்படின்னு. சில சமயம் பாருங்க, ஆயிரம் தேளை ஒரு பாட்டிலுக்குள்ள விட்டுக்கிட்டு அதுக்குள்ள ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவனை கடிக்க மாட்டேங்குது அது, அவன் மேலே எடுத்து விட்டுக்கிறான் அப்படி பண்றான். அப்ப ஆயிரம் தேளுக்கும் மத்தியிலையும் வாழ்கிறான், ஆனால் ஆயிரம் தேளும் கடிக்காமையும் அவன் வாழ்ந்து கொள்கிறான் அப்படின்னா அது ஒரு பெரிய லாபகம் இல்லையா? அது ஒரு பெரிய கலை இல்லையா? அதுபோல இந்த மாயா உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே இவைகள் தருகின்ற துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ளாமல், இவைகள் இருந்து பாதிக்கப்படாமல் நாம் எப்படி வாழ்வது, நாம் எப்படி அமைதியாகவும் இன்பமாகவும் சுகமாகவும் வாழ்வது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நாம் இவைகளுடைய இலக்கணங்களையும் அவைகளுடைய இயல்புகளையும் நாம் நன்றாக தெரிந்துக்கணும். தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? தெரிஞ்சுட்டாதான் நல்லது. மாயைனா என்ன, அதனுடைய இயல்புகள் என்ன? ஆணவம்னா அதனுடைய இயல்புகள் என்ன? கடவுள்னா என்ன, அவருடைய இயல்புகள் என்ன? அவர் நமக்கு பிரயோஜனப்படுவாரா பட மாட்டாரா? பிரயோஜனப்பட்டா நம்ம சேர்த்துக்கலாம், இல்லன்னா யாரா இருந்தா என்ன, கடவுளா இருந்தோட நம்ம என்ன பண்ணலாம், உதாசீனம் பண்ணிடலாம், பேச வேண்டாம், எதுக்கு தேவையில்லை. நம்ம ஏதோ ஒரு நல்லது பருவம்னு செய்வாருன்னு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், அவர் ஒண்ணும் பண்ண மாட்டாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, வேண்டாம் அவரு வேண்டாம், எது நல்லது இருந்தா அங்க போய்க்குவோம். நம்ம கடவுள் நன்மை செய்வார், நன்றுடையானை தீயதில்லானை நிறைவேறு ஒன்றுடையானை, நன்மையே தரக்கூடியவர் அவர், கோதிலா அமுது குறைவிலா நிறைவு, அவர் எல்லாம் தரக்கூடியவர், குற்றம் செய்தாலும் அவர் எப்படி எடுத்துக்கொள்ளவர், குணமாக கொள்ளக்கூடியவர். குற்றம் ஓராயின்னு சொல்றாங்க, அப்ப குணமாக கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அப்படிலாம் தெரிஞ்சதுனாலதான் நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறோம், சிவனை போய் இல்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டாருன்னு நம்ம போக மாட்டோம், போக மாட்டோம். அப்ப அவருடைய இயல்புகள் நமக்கு தெரியுமா இல்லையா? கடவுளுக்கு என்னென்ன இயல்புகள் இருக்கின்றன அப்படிங்கறது நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம அவருடைய வணங்க முடியும், இல்லைன்னா வணங்க முடியாது. நம்ம போய் சாதாரணமா கோயில் சாமி கும்பிடும் பொழுது நமக்கு சாதாரணமா எதுக்கு ஒரு உருவம் இருக்கிறது, இது செஞ்சா நல்லதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறோம். ஆனா இந்த உருவம் எந்த தத்துவங்களுடைய எந்த கோட்பாடுகளுடைய அடிப்படையில் இந்த உருவம் இங்கே எழுந்தருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சா நம்மளுடைய பக்தியும் அதிகமாகும், நம்முடைய அன்பும் அதிகமாகும், நம்முடைய வழிபாடும் வலிமை பெறும். உண்மை ஏன் பேசணும்னா, உண்மை பேசுவதற்குரிய அடிப்படை காரணங்கள் இருக்கின்றன. நேர்மையாக ஏன் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அடிப்படை காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணங்கள் தெரிந்தால் உண்மையை நாம் சரியாக பின்பற்றுவோம். ஒழுக்கத்தை மிக மிக மேலானதாக மதித்து நாம் அதை போற்றி நம்முடைய வாழ்க்கையில கைகொள்ள முடியும். எல்லாத்துக்கும் அடிப்படை இயல்புகள் நமக்கு தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு வாழ்கின்ற வாழ்க்கை ரொம்ப வலிமையாகவும் செயல்பூர்வமாகவும் ஆர்வம் நிறைந்ததாகவும் நமக்கு உறுதியாக நன்மையை கொண்டு வரக்கூடியதாகவும் அமையும். அதனால இந்த ஐந்து பொருள்களுடைய இயல்புகளையும் அதனுடைய சிறப்புகளையும் நாம் இப்போ தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முதல் முதல்ல நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள் இறைவனை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோமா, முதல்ல கடவுளை பற்றியே பார்க்கலாமா? பார்க்கலாம், கடவுளை பற்றி பார்க்கலாம். கடவுள் என்று சொல்லும் பொழுது நாம் சாதாரணமாக இறைவனை பற்றி நினைக்கும் பொழுது கோயிலுக்கு போறோம், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வழிபட்டு இருக்கிறார்கள், நன்மையை செய்வான் என்று நாம் கருதுகிறோம், அதனால கோயிலுக்கு போறோம். இதுக்கு அப்பால நம்ம வந்து அதிகமாக அதை பற்றி ஆழ்ந்து சிந்தித்ததில்லை. ஆனால் கடவுள் என்ற தத்துவம் எதனுடைய அடிப்படையில் அமைந்திருக்கிறது என்பதை நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் எவ்வளவு ஆற்றல்கள் பொருந்தியவன் என்பதை பற்றியும் நாம் தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டும். கடவுள் நமக்கு நன்மை செய்யக்கூடியவன்னா, நாம் யாரிடமாவது ஒரு உதவி கேட்டு போனோம்னா அவங்களே கவலைப்பட்டு உட்காந்துருந்தாங்கண்ணா. நம்ம கவலையா போய் நம்முடைய செய்திகளை சொல்ல அவங்கள்ட்ட போறோம், அவர்களே கவலைப்பட்டு கொண்டு அவர்களே பெரிய கவலையில் ஆழ்ந்திருந்தால் அவர்கிட்ட கவலை போய் நீக்க முடியுமா நம்ம? ஆனால் இறைவன் என்பவன் எப்படிப்பட்டவன், நம்முடைய கவலைகளை எல்லாம் போக்கக்கூடியவனா, நம்ம துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடியவனா, அவனுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறதா, கடவுளுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறதா அப்படின்னு நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம கடவுளை பற்றி நம்முடைய சைவ சித்தாந்த சாஸ்திரம் சொல்றதுல ஒரு பகுதி, ஒரு சின்ன பகுதி மட்டும் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. மாயை பற்றிய ஒரு விரிவான விளக்கம் வந்து நம்ம அடுத்த வகுப்புல தான் படிக்கணும். இந்த ஒரு வகுப்பு வேணும் அதுக்கு, அதனால இதை வந்து அதை பத்தி ஒதுக்கி வச்சிருக்கிறேன். அந்த மாயை இலிருந்து தோன்றி வந்தவைகள் இறைவன் வந்து நம்முடைய உயிரை மேன்மைப்படுத்துவதற்காக 224 புவனங்களை தோற்றுவித்திருக்கிறான். 224 ஒரு கடவுளுடைய ஆற்றல் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நிறைய இருக்கு, நிறைய சொல்லலாம், ஒரே ஒரு சின்ன உதாரணம். எத்தனை புவனங்கள் இருக்கின்றன? 224 புவனங்கள் இருக்கின்றன. அதாவது 36 தத்துவங்கள் வந்து, ஏன்னா ஒன்னு பேசும்பொழுது இன்னொரு ஐந்தும் நெருங்கிய தொடர்புடையதுனால ஒன்னு பேசும்பொழுது இன்னொன்னு வந்துடும். எதையாவது ஒண்ணு முதல்ல விளக்கிட்டு தான் அடுத்ததுக்கு போக வேண்டியிருக்கு, அதனால ஒன்னு விளக்கும் பொழுது இன்னொன்னு வந்துடும். அதனால வந்து நம்ம இந்த மாயை பற்றி நான் அடுத்த வகுப்புல தான் சொல்ல முடியும், இந்த வகுப்புல நான் சொல்லல. இப்போ இந்த மாயையில தோன்றி வந்த புவனங்கள் 224 புவனங்கள் இருக்கின்றன. அந்த 224 புவனங்களிலும் ஒவ்வொரு புவனங்களிலும் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான அண்டங்கள் இருக்கின்றன. அண்டங்கள் வேற, புவனங்கள் வேற. புவனம் ஒரு பெரிய தொகுதி, அந்த புவனத்தில் இருந்து ஒவ்வொரு புவனமும் ஆயிரக்கணக்கான அண்டங்களை தனக்குள்ள வச்சிருக்குது. அப்ப எத்தனை புவனங்கள் இருக்கின்றன? 224. அதாவது மொத்தம் 36 தத்துவங்கள் இருக்கு இல்லையா, மண் தத்துவத்தில் மட்டும் 108 புவனங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த மண் தத்துவத்தில் மட்டும் எத்தனை புவனங்கள் இருக்குதான்? 108 புவனங்கள். அப்புறம் அதுக்கும் அடுத்தது ஒரு 23 தத்துவங்கள் இருக்கு. தத்துவம் சொல்லாதனால நான் சொல்ல, 23 தத்துவங்கள். மண் தத்துவத்துக்கு அடுத்தபடியாக ஆன்ம தத்துவங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அதுல ஒரு 23 தத்துவங்கள் இருக்கு. அதுல 57 புவனங்கள் இருக்குதான். அதற்கு அடுத்தபடியாக வித்யா தத்துவங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், மாயை காலம் நியதி கலை வித்யா ஆரம்பருடன் சொல்லக்கூடிய 7 தத்துவங்கள், அதுல மட்டும் 27 தத்துவங்கள் இருக்கின்றன. 23 தத்துவங்களையும் 56 புவனங்கள் இருக்கின்றன. வித்யா தத்துவங்கள்ல 27 புவனங்கள் இருக்கின்றன. அப்புறம் சிவ தத்துவங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 3 தத்துவங்கள், அதுல வந்து 18 புவனங்களும், கடைசியாக இருக்கக்கூடிய சிவ தத்துவங்கள்ல ஒரு 15 தத்துவங்களும், ஆக 224 புவனங்கள் இருக்கின்றன. இந்த 224 புவனங்கள்லையும் எத்தனை அண்டங்கள் இருக்கின்றன? ஒரு பூனத்துக்கே ஆயிரக்கணக்கான அண்டங்கள் இருக்கின்றன. இப்ப சாதாரணமா இது வந்து நீங்க நம்முடைய சாஸ்திரம் வந்து 14ஆம் நூற்றாண்டில் தோன்றிய சாஸ்திரங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த சாத்திரங்கள் இதை சொல்லுது. இப்ப நவீன விஞ்ஞானம் இதை வந்து ரொம்ப அழகா சொல்லுதுங்க. பூமி தன்னைத்தானே சுட்டி கொள்ள எவ்வளவு நாள் ஆகுது? பூமி தன்னைத்தானே சுட்டி கொள்வதற்கு 1 நாள் 24 மணி நேரம். பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு 1 ஆண்டு 365 நாட்கள். இந்த பூமி இந்த சூரியன் இருக்க, இந்த சூரியனை பூமி சுற்றி வருகிறது 365 நாள்ல. இந்த சூரியன் தான் இருக்கக்கூடிய பால்வெளி மண்டலத்தை சுற்றி வருகிறது. அது ஒரு சுத்து சுத்திட்டு வருது. இதை பூமி சுத்திட்டு இருக்கு, இது வந்து சுத்துது. இந்த பால்வெளி மண்டலத்தை சுற்றி வருவதற்கு அது எடுத்துக்கொள்ளுகின்ற காலம் 21.5 கோடி ஆண்டுகள். ஒரு இந்த அண்டம் கணக்கெல்லாம் வந்து ஒரு மனதுல வந்து ஒரு நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. நான் சொல்லும் பொழுது கூட உங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து இதை மனதில் நினைத்துக்கொண்டு இதை கற்பனை பண்ணி பாருங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம்னு நினைச்சு பாருங்க. பூமி தன்னைத்தானே சுற்றி வருவதற்கு 24 மணி நேரம், சூரியனை சுற்றி வருவதற்கு 365 நாள். இந்த சூரியன் அது இருக்கக்கூடிய பால்வெளி மண்டலம். பால்வெளி மண்டலங்கள் ஏராளமா இருக்கு. ஒரு பால்வெளி மண்டலம் மில்கிவேன்னு சொல்லுவாங்க. அந்த பால்வெளி மண்டலத்தை சுற்றி வருவதற்கு ஒரு தடவை சுத்தி வருது எவ்வளவு நாள் ஆகுது? 21.5 கோடி ஆண்டுகள். அப்ப ஒரு பால்வெளி மண்டலம் போல இந்த பிரபஞ்சத்துல எத்தனை பால்வெளி மண்டலம் இருக்கு? அதுக்கு கணக்கு கிடையாது. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்று எழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன இல்னுடைய கதிரின் துண்ணனுப்புறைய சிறியாக பெரியோன் தெரியின் என்று இதை பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு வீட்டு கூரையிலே விழக்கூடிய சூரிய ஒளிக்கற்றையில் பாதம்னா எவ்வளவோ தூசிகள் மிதக்கும் இல்லையா? அது போல இந்த அண்டத்துல தூசிகள் போல இந்த அண்டங்கள் மிதந்து கொண்டிருக்கின்றன. எப்படி இந்த ஒளிக்கற்றையிலே தூசிகள் மிதக்கின்றனவோ அதுபோல இந்த ஆகாய தத்துவத்தில் இந்த அண்டங்கள் மிதந்து கொண்டிருக்கின்றன. 101 கோடியின் மேற்பட விரிந்தன, 100 கோடிக்கு மேல விரிந்தன சொல்றாங்க. அப்ப ஒரு மில்கிவேயை சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதுங்க? 21.5 கோடி ஆண்டுகள் ஆகின்றன. இந்த பக்கத்துல இருக்குங்க ஒரு நவகோள்கள், அதுல 9 கோள் செவ்வாய் கிரகம். அந்த செவ்வாய் கிரகத்துக்கு வந்து இப்பதான் ஆளில்லா விண்கலங்களை அனுப்பி அங்க தண்ணீர் இருக்கிறதா என்று பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விண்கலத்துக்கு மனிதனை அனுப்புவதற்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் இன்னும் 15-20 ஆண்டுகள் ஆகும் சொல்றாங்க. பக்கத்துல இருக்குதுங்க, அடுத்த ஒரு மாதிரி நமக்கு நிலவுக்கு அடுத்தபடியா கிட்ட இருக்கக்கூடியதுன்னு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? இன்னும் போறதுக்கு மனிதன் போறதுக்கு 15-20 ஆண்டுகள் ஆகும். அது போய் சேர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமா? அப்படி விஞ்ஞானிகள் சொல்றாங்க 90 நாள் தொடர்ந்து பயணம் செய்யணும். நம்ம வேகம்னா அந்த வேகத்தை வந்து அந்த போற வேகத்திலே அது நெருப்புடிச்சுங்க, அப்படிப்பட்ட வேகம். அப்படி போனாலும் எவ்வளவு நாள் ஆகுது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு? 90 நாள். இது வந்து நம்ம சர்க்கிள்குள்ள உள்ளது, சூரிய மண்டலத்துக்குள்ள உள்ளது. இப்ப நான் சொல்றது மில்கி வேங்கிறது, இப்ப நீங்க கற்பனையும் பண்ண முடியாது உங்களால. அந்த பால்வெளி மண்டலத்தை சுற்றி ஒரு 21.5 கோடி ஆண்டுகள் ஆகின்றன. இது போல ஏராளமான பால்வெளி மண்டலங்கள் மிதக்கி கொண்டிருக்கின்றன இந்த அண்டத்துல. இந்த அவ்வளதையும் தன்னுடைய வியாபகத்தில் அடக்கி கொண்டு எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறான் சிவபெருமான். அவனுடைய அகண்ட வியாபகம் அதுக்கு எல்லையே கிடையாது. அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி. அதனாலதான் கருணை கடல் நமக்கு தெரிஞ்ச பெருசு கடல், அதை விட பெருசு ஒண்ணும் தெரியல நமக்கு. அதனால கடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவ்வளவு அகண்ட வியாபகம் அவனுடைய கற்றை சடமுடி அவனுடைய வியாபகத்தை காட்டுகிற சிவபெருமான பார்த்து அவனுடைய சடமுடியை நாம் சிந்தனை செய்யும் பொழுது இவன் இவ்வளவு வியாபகமானவன், இந்த வியாபகத்துக்குள்ளே இத்தனை பொருள்களும் அடக்கி கொண்டிருக்கிறான், அவன் எப்படிப்பட்ட பெரியவன், எப்படிப்பட்ட உயர்ந்தவன், எப்படிப்பட்ட சிறந்தவன் என்பதை நாம் உணர வேண்டும். கோயில் அப்படி அடக்கி ஒடுக்கி உட்கார்ந்துருக்கானே ரொம்ப எளிமையா. மஞ்சுளீஸ்வரனாக இந்த கோயில் திருக்கோயில் அமர்ந்து கொண்டிருக்கிறானே, அவன் சாமானியமானவன் அல்லன். அவன் அளப்பெரும் தன்மையை தனக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கின்றவன். எவ்வவர் திறமும் தன்மையிற்படுத்து தானே ஆகிய தயாபரன் எம் இறை. எம் இறை எவ்வவர் தன்மையும் தன்மையிற்படுத்து தானே ஆகிய தயாபரன். அவனுக்கு மிஞ்சிய ஆற்றலுடையவன் இந்த பிரபஞ்சத்தில் யாரும் கிடையாது. எல்லா ஆற்றல்களையும் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொண்டு அகண்ட வியாபக பொருளாக இருக்கக்கூடிய பரம்பொருள் இந்த உயிர்களுடைய மேன்மைக்காக, உயிர்களை முன்னேற்றுவதற்காக, உயிர்களுக்கு நன்மை செய்வதற்காக, உதவி செய்து இவர்களை ஈடேற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக, இவர்கள் துன்பக்கடலில் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்காக, சாந்தியும் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்த நலம் நிறைந்த வளம் நிறைந்த வாழ்க்கை தர வேண்டும் என்பதற்காக இங்கே வஞ்சலேஸ்வரனாக வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப அவனுடைய அகண்ட வியாபகம் எப்பேற்பட்டது. இது நான் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு வந்து சொல்றேன். அவனுடைய ஆற்றலினுடைய அளவின்மை என்பது, அவனுக்கு 8 குணங்கள் இருக்கின்றன. ஒரு ஆற்றலுடைய ஒரு கதிரை கூட மனுஷனால சிந்திக்க முடியாது. அதுக்கு அப்பால் அது போயிடும், செதறி போயிடும். அதை வாங்க போச்சுன்னா நம்முடைய அறிவு உடஞ்சு போயிடும், செதறி போயிடும். முதலே பல முறை ஒரு உதாரணம் சொல்லி இருக்கிறேன். நெருப்பு துண்டத்தை தாளில் வாங்க முடியாது. நெருப்பு துண்டத்தை தாளில் வாங்கினால் தாள் என்ன ஆகும், எரிஞ்சு போயிடும். அவனுடைய பெருமையை முழுமையாக இந்த பௌதீகமான உடம்பு ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால மணிவாசக பெருமான் சொல்லுகிறார், ஆற்றா இன்பம் அறந்தலை செய்ய போற்றா ஆக்கை பொறுத்தல் புகழேன். ஆற்றா இன்பம் அலர்ந்து அலை செய்ய போற்றா ஆக்கையை பொறுத்தல் புகழேன். இந்த உடம்புல அப்படிப்பட்ட ஆனந்த அனுபவம் வந்து என்னை கவ்விக்கொண்டிருக்கிறது. இந்த உடல் சிதறி போய் கொண்டிருக்கிறது, கரைந்து போய் கொண்டிருக்கிறது. உடலே ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. அந்த அனுபவத்தை தாங்க முடியாமல், உடல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கரைந்து போய் அவர்கள் ஜோதி வடிவமாக மாறிவிடுகிறார்கள். நம்முடைய மாயா பௌதிகமான உடம்பு நமக்கெல்லாம் போட்டு எரிக்கப்படுகிறது, அவர்களுக்கு மறைஞ்சு கரைஞ்சு போயிடுது அந்த மகா சமாதி நிலையில். அதனால ஆற்றா இன்பம் அலர்ந்தலை செய்ய, தாங்க முடியாத இன்பம் என்னுடைய உடலிலே வந்து புகுந்து கொண்டது, என்னால் தாங்க முடியவில்லை. அலை அலையாக இந்த பேருணர்வு என் உள்ள உடம்புல கிளர்ந்து எழுந்து எங்கும் கரை மோதி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவன் சிவபெருமான், பதி என்று சொல்லக்கூடியவன் இருக்கிறானே, அப்படி ஏராளமான ஆற்றல்களை தன்னகத்தே அடக்கிக் கொண்டிருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட பெருமான், இந்த ஜீவர்கள் முன்னேறுவதற்காக எப்படியெல்லாம் உதவ போறாங்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த வகுப்புல எவ்வளவு சொல்லியும் அது மாளாது. தேன்பழச் சோலை பயிலும் சிறுகுயிலே இது கேள்வி, தேன்பழச் சோலை பயிலும் சிறுகுயிலே இது கேள்வி, வான் பழித்து இம்மன் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். அவன் என்ன பண்றானா, வான உலகத்தில் இருந்து அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய பெருமான், இந்த 36 தத்துவங்களையும் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பெருமான், இந்த அண்டாண்டங்களையும் தனது மடியிலே தாங்கிக் கொண்டு அகண்ட வியாபகத்திலே தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய பெருமான், இந்த உயிர்களை ஜீவர்களை உய்விக்க வேண்டும் என்பதற்காக, நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக வான் படித்து தான் இருக்கக்கூடிய இந்த தத்துவங்களை கடந்த நிலையில் அந்த நிலையையும் படித்து விட்டு கீழே இறங்கி வரானாம். வான் படித்து இம்மன் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல், ஊன் பழித்து உள்ளம் புகுந்து உணர்வதுவாய ஒருத்தன், மான் பழித்து அண்ணனோ ஆண்டமின் நோக்கி மணாளனை நீ வர கூவாய் என்று மணிவாசக பெருமான் இதைத்தான் சொல்லுகிறார்கள். இன்னும் பல பாடல்களையும் சொல்லி இருக்கிறார்கள். அப்பர் பெருமான் கூட ஒரு பாடல்ல சொல்றார், உயிர் ஆவணம் இருந்து உற்று நோக்கி உள்ளக்கிழியின் உரு எழுதி, உயிர் ஆவணம் செய்திட்டு உன்கை தந்திட்டால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்தி. ஐயராவணம் ஏறாது ஆண் ஏறேறி. நான் சொல்ல வந்த விஷயம் மேல இருக்கிற விஷயத்துக்கு விரிவரை சொன்னோம்னா கிளா வகுப்பு முடிஞ்சு போயிடும், அதனால சொல்லல. இங்க என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஐராவணம் ஏறாது 2000 தந்தங்களுடையது யானை. அந்த யானை யாராவது பார்த்திருக்கோமா? அது அமரர் நாட்டுல இருக்குதான். அங்க இருக்கக்கூடிய யானை 2000 தந்தங்களுடையது. சிவபெருமான் மட்டும் ஆரோகணிக்கக்கூடிய அந்த யானை, அதன் மீது வேண்டாம் என்று, அந்த யானையின் மீது ஆரோகணித்து வருவது வேண்டாம் என்று, ஐராவணம் ஏறாது ஆண் ஏறேறி சின்ன ஒரு ரிஷப வாகனத்தில் ஏறிக்கொண்டு, ஆண் அண்ண பசு காளை, ஆண் ஏறேறி அமரர் நாடு ஆளாதே ஆரூர் ஆண்ட திருவாரூருக்கு வந்து, இங்கிருக்கின்ற ஜீவர்களை ஆளுவதற்காக திருவாரூருக்கு வந்த என் அம்மானே, உன் அருக்கண்ணால் நோக்காதார் அல்லாதார். அப்படிப்பட்ட சிவபெருமான் இந்த உயிர்களை உயிப்பதற்காக இறங்கி வந்து இந்த மண்ணுலகத்திற்கு வருகிறான். ஐராவணம் ஏறாது ஆண் ஏறேறி இந்த ஊருக்கு வருகிறான். அப்படி வருகின்ற பெருமான் நமக்கு இந்த உடலை கெடுத்திருக்கிறான். அப்பர் பெருமான் அதை வியந்து சொல்றார், கால் கொடுத்து, ரெண்டு காலை கொடுத்து, இருகை ஏற்றி கடி நிறைத்து, உடம்புல எலும்புகளை எல்லாம் போர்த்தி, ரெண்டு கையை வச்சு கால் வச்சு, இறைச்சி மேய்ஞ்சி, உதிர தோல் படுத்து, மேல தோலை போட்டு மூடி, உதிர நீரால் சுவர் எடுத்து, உள்ளே இவைகளெல்லாம் நீரோட்டமாக ஓடுவதற்கு இரத்தமும் சதையும் மஜ்ஜையும் எலும்புகளையும் நிரப்பி வைத்து, 2 வாசல் ஏழுடைத்தாக வைத்து, அங்கு 7 சாலோகம் பண்ணி மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரை காடனாரே. இந்த உடம்பையும் அவன் தான் தந்திருக்க. மகாபேரறிஞன், சர்வஜன், சர்வலோக நாயகன், முற்றறிவுடையவன், பேராற்றல் படைத்தவன், அளவில்லாத அருளாற்றல் படைத்தவன், இவன் தான் பதி என்று சொல்லப்படுகின்றவன். அவனுடைய குணத்தை நம்ம தெரிந்து கொண்டோமானால் அவன் நமக்கு உதவுவானா இல்லையாங்கிறது தெரியும். அதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்றோம். ஆகவே கடவுள் என்று சொல்லக்கூடியவனுக்கு அகண்ட சச்சிதானந்தம் என்று நாம் சொல்லுகிறோம். அகண்ட சச்சிதானந்தம் என்பதை விரிவுபடுத்தினால் அது என் குணங்களாக விரியும். அந்த என் குணங்களை திருக்குறளும் சொல்லுகிறது. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. எட்டு குணங்கள் உடையவன். அந்த எட்டு குணங்களையும் விவரித்தால் அது ரொம்ப அளவில் பெருகும். விஞ்ஞானபூர்வமாக அதை நாம் விளக்க முடியும். அந்த விளக்கினாலே அது வந்து அவன் எந்தெந்த வகையிலெல்லாம் பெரியவனாக இருக்கிறான், எந்தெந்த வகையிலெல்லாம் நமக்கு அவன் உதவி செய்பவனாக இருக்கிறான் என்பதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்ம வந்து வகுப்புல வந்து பல்வேறு இடங்கள்ல நம்ம அதை பத்தி சொல்ல வேண்டி இருக்குது. ஆனா நம்ம இப்ப குறிப்பாக மட்டும் சில உண்மைகளை சொல்லி நாம் மேல் பகுதிக்கு செல்லலாம். முதல் குணம் அவனுடைய குணம், இதை வேணா எழுதிங்க. தன் வயம் உடைமை, இறைவனுடைய எட்டு குணம். என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு சொல்றோம் இல்லையா, இறைவனின் என் குணங்கள். தன் வயமுடைமை, தன் வசமுடைமை, அதாவது நான் விவரி சொல்றேன் இப்ப உங்களுக்கு. கடவுள் சர்வ சுதந்திரம் உடையவன். தன் வயமுடைமைனா அவனை ஏவுவதற்கு யாரும் கிடையாது. இப்ப நம்ம ஏவுறதுக்கு எல்லாம் இருக்கு. நம்ம உடம்பே நம்மளை ஏவுது. நம்ம வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம வந்து நம்ம உடம்ப கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கோம், மனதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கோம். அதை வித்தியாசப்படுத்தி சொல்றதற்காக இந்த விளக்கத்தை நான் சொல்றேன். கடவுளை யாரும் ஏவ முடியாது, ஆனா நம்ம யாரு வேணாலும் ஏவிடலாம். பக்கத்துல இருக்கிற வேகமா தும்முனாருன்னு வச்சுங்க, உடம்பு ஒருத்தர் தூக்கி போடும். யார் வேணாலும் பயமுறுத்திடலாம். ஒரு கரப்பா மூச்சு கூட நம்மளை பயமுறுத்திடலாம். ஐம்புலன்களால் சுழல்வன் தயிரில் பொறு மத்துரவே அப்படின்னு மணிவாசகர். ஐந்து புலன்களும் நம்மை வசப்படுத்தி வைத்திருக்கின்றன. கண்ணு பார்க்காதேன்னா அதுதான் பார்க்கணுங்குது. அப்போ ஒரு தடவை கண்ணு லேசா எட்டி பாக்குது, அப்ப நம்ம வசத்துல இருக்குமா? நம்ம அது வசத்துல போயிடறோம். இப்படி நம்முடைய புலன்களே நம்மை கட்டுப்படுத்துகின்றன, வெளியில இருக்கிற விஷயங்களும் நம்மை கட்டுப்படுத்துகின்றன. அப்ப இறைவனை ஏதாவது கட்டுப்படுத்துதா அப்படின்னா, இறைவனை கட்டுப்படுத்துவதற்கு யாருமே இல்லை. அவன் சர்வ சுதந்திரன், அவனுடைய சங்கல்பம் நிறைவேறும். நம்ம சங்கல்பம் நிறைவேறுமா? நிறைவேறாது. அவனுடைய சங்கல்பம் நிறைவேறும், அவனுடைய செயல்கள் நிறைவேறும். எல்லாம் வெற்றியையே உடையவன் அவன். நன்றுடையான் தீயதில்லான் நரைவெள்ளேறு ஒன்றுடையான் சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால். அவன் எல்லா நன்மைகளையும் உடையவன். அவனுடைய செயல்பாடுகளுக்கும் சிந்தனைகளுக்கும் சங்கல்பங்களுக்கும் எந்த விதமான தொடையும் இல்லை. அவனைக்கு மேலானவர்கள் ஒருவர் இல்லை. அவனை ஏவுவதற்கு ஒருவர் இல்லை. அவனுக்கு அறிவிப்பதற்கு ஒருத்தர் தேவையில்லை. சர்வ சுதந்திரன். ஆனா ஒன்றே தேவன் என்று திருமூலர் சொல்லுகிறார். மணிவாசக பெருமான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒன்று என்றது ஒன்றே கான் என்கிறார் மெய்கண்ட தேவர். அது ஒன்று என்பது ஒன்றே கான், ஒன்றே பதி என்று. அப்போ அந்த இறைவன் சர்வ சுதந்திரனாக இருக்கிறான். இது இந்த அளவுக்கு இது போதும். இரண்டாவது குணம் தூய உடம்பு உடைமை. இரண்டாவது தூய உடம்பு உடைமை. அது சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க விசுத்த தேகம். விசுத்த தேகம், அதாவது தமிழ்ல வந்து தமிழ்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாஸ்திரம் பூரா தமிழ்லயே நம்ம சொல்லி கொடுக்கலாம். தமிழ்ல வந்து எங்க டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யாராவது சொல்லி உங்களை பயமுறுத்த கூடாது, அதனால அதையும் சொல்லுவோம். நம்ம யாராவது சொன்னா எங்க இதுல வள்ளியே அப்படின்னு சொல்லக்கூடாது, அதுக்காக அதையும் சொல்றேன். நீங்க அதையும் குறிச்சுங்க. நம்ம தமிழ்லயும் படிக்கலாம். நம்முடைய தாய்மொழி ரொம்ப உயர்ந்தது. நம்முடைய தமிழ் மொழியில இருக்கக்கூடிய இந்த சித்தாந்த சாஸ்திரம் இதுவரெல்லாம் உலகத்துல எங்கேயும் ரொம்ப போகல, வெளியில போகல. போனா எல்லாரும் இதான் படிப்பாங்க, உலகம் பூராதான் படிப்பாங்க. ஹரே கிருஷ்ணா இயக்கம் வெளிநாடுகளுக்கு சென்றது போல நம்முடைய சைவ சித்தாந்த சாஸ்திரத்தையும் அதுக்கு நிறைய வசதிகள் வேணும். நல்ல நிறுவனங்கள், அமைப்போடு கூடிய நிறுவனங்கள், வசதிகள், பொருளாதார வசதிகள் எல்லாம் இருந்ததுன்னா வெளிநாடுகளுக்கும் சென்று பரப்பணும்னா, அதாவது தத்துவங்களில் ரொம்ப சாமானியமான தத்துவங்களுடைய நூல்கள் இருக்கின்றன, சாத்திரங்கள் இருக்கின்றன. உலகத்துல வந்து பல்வேறு விதமான சமயங்கள் இருக்கின்றன இல்லையா. ஆனா எல்லா தத்துவ சாஸ்திரங்களும் இதுதான் முடிவான உண்மைன்னு ஒண்ணு சொல்லுது பாத்தீங்களா. ஆனா நம்முடைய தத்துவ சாஸ்திரம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, அவங்க முடிவான உண்மைன்னு சொல்ற இடத்துலதான் நம்முடைய தத்துவங்கள் ஆரம்பிக்கின்றன. அப்ப நம்முடைய தத்துவங்கள் எங்க தொடங்குது? நான் சொல்றதை தெளிவா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எல்லா தத்துவ சாத்திரங்களும் பேர் சொல்லாம சொல்றேன். நீங்க உலகத்துல எத்தனை மதம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை மதங்களும் எந்த இடத்துல தன்னுடைய உண்மை இதான் முடிவான உண்மை அப்படின்னு சொல்லுது இல்ல, அந்த முடிவான உண்மை நமக்கு என்னன்னா அரிஜோடி பாடம். ஆனா அங்க ஆரம்பிக்குது. அப்ப நம்முடைய தத்துவ சிந்தனைகள் அதுக்கு மேல விரியுது. எங்க வரலும் விரியுதுன்னா கைய பிடிச்சி அழைச்சிட்டு போய் சிவபெருமான்ட கிட்ட விடுது, பாத்துக்கோ இந்த இருக்க இதான் நான் சொல்றது இவர் தான் அப்படின்னு காட்டுது. அதனால உலகம் பூரா பரப்பப்பட வேண்டியவைகள் இவைகள் தான். ஒருத்தர் செத்து போயிட்டாரு, அவருக்காக ஒரு சமயம் உலகம் பூரா பரவிட்டு இருக்கு. நம்ம 63 அருளாளர்கள்ல இது வந்து இன்னொருத்தன் அந்த அந்த நான் குற்றமே செய்யலாம் சொல்லி போய் எல்லாம் நடந்தது, அது அதை பத்தி நம்ம விவரிக்க வேண்டாம். ஆனால் இறைவனுக்காக தன்னுடைய கண்ணை பிடுங்கி ஒருத்தன் அப்பினான், அவனுக்காக ஒரு சமயம் தோன்றி இருக்க வேண்டாமா? அந்த உயர்ந்த செய்தியை நான் உலகம் பூரா பரப்பி இருக்க வேண்டாமா? வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன். மெய்ப்பொருள் தன்னுடைய ஞான சாஸ்திரத்திற்காக அவன் அணிந்த வேடத்திற்காக திருநீரை அணிந்திருந்தான், தவக்கோலம் பூண்டிருந்தான். இவன் எதை செஞ்சாலும் சரியாதான் இருக்கும், இவன் கொல்லவே வந்திருந்தாலும் அவங்க நம்ம கொலப்படுவோம். சிவபெருமான் கூட தடுக்க கூடாதுதான் நினைச்சார் அவர். ஏனென்றால் இவன் சிவன் வேடம் போன்றிருக்கிறான். நீ நினைத்த பரிசே செய்த அவன் என்ன நினைச்சானோ அதையே செய்யும்படி தான் உடன்பட்டார். இயற்பகை நாயனார் தன்னுடைய உயிரினும் மேலான காதலியை இன்னொருத்தன் கையில பிடிச்சு கொடுத்தார், திரும்பி கூட பார்க்காம வந்தார். பார்க்கிலன் போனான் என்று சேக்கடார் பெருமான் அதை பற்றி வியந்து சொல்லுகிறார். நம்ம ஒரு சின்ன பொருள் இந்த இந்த கடிகாரம் வச்சிருக்கேன், இது பழசுதான். இது யாராவது ரொம்ப வேண்டியவங்க வந்துட்டாங்க, நம்ம இன்னொரு கடிகாரம் வாங்கணும்னு எனக்கு தோணி போச்சு, இது ரொம்ப பழசாயிட்டு, ஏன்னா இவர் 20 வருஷம் ஆயிட்டு, சரி விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே இவர் கையில் வாங்கின பிறகு 2 தடவை திரும்பி பார்க்கறேன், ஏன்னா 20 வருஷம் வச்சிருந்தானா, என் மனதில் அந்த பசை இருக்கு. அப்புறம் என்ன சொல்றேன், நான் ரொம்ப நாளாக வச்சிருந்தது பழசுன்னு நினைக்காதீங்க, ரொம்ப ராசியானது பத்திரமா வச்சுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த கடிகாரம் அற்பமான பொருள், ஒரு 250 ரூபாய்க்கு வாங்கினது, இன்னைக்கு லெவல்ல 25 ரூபா இருக்கும். அவர்கிட்ட நான் கொடுத்த உடனே என்ன சொல்றேன், பத்திரம் பாத்துங்க, ரொம்ப நாளா வச்சிருந்தேன் ராசி, இது கையில கட்டியிருந்தாலே நீ போற காரியம்லாம் சக்சஸ் ஆயிடும் அப்படின்னு நான் சொல்றேன். அவர் கட்டிட்டு போற திரும்பி திரும்பி 4 தடவை பாக்குறேன். ஆனால் தான் உடலோடும் சதையோடும் உறவாடிய அந்த காதல் மனைவியை சிவனடியாருக்கு கொடுத்து விட்டு பார்க்கிலன் போனான், திரும்பி கூட பார்க்காம போனான். அதனாலதான் சிவபெருமான் சொன்னான், நான்மறை முனிவா ஓலம் அபயம் கொடுக்க வேண்டிய சிவபெருமானே அவன் அபயம் அபயம். அப்படி நம்முடைய சமயம் அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது, நம்ம ஏந்திக்கிட்டு போகல, எங்கேயும் போய் சொல்லல. இதை தெளிவாக சிந்தனை, இந்த சிந்தனைகளை தெளிவாக நாம் மற்றவர்களை எடுத்து சொன்னால், இங்க இந்த இந்த விட்டு நான் ஏன் நவறான், அந்த போறதுக்கு வேலை என்ன இருக்கு, என்ன குறைச்ச, உனக்கு என்ன இல்ல, இந்த சமயத்தில் இல்லாத என்ன விஷயம் இருக்கு, ஏதாவது இல்லைன்னு சொல்லிட்டு வந்து போக முடியாது நீவில. ஆனா இது தத்துவத்துல இன்னது இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில போக முடியுமா? நான் வந்து சவால் விட நம்ம சொல்லலாம், இந்த உண்மைகள் பொய்ன்னு போக முடியாது, இவர்கள் வழிமாற்று எதுவுமே சொல்லிட்டு நான் வெளியில போக முடியாது. நாம் உண்மையாக ஒருவர் இதை பற்றி தெரிந்து கொள்ள கொண்டு விட்டால் அவருக்கு வேற எதுவுமே தேவை இருக்காது, வெளியும் போக மாட்டாங்க. மதமாற்றம் என்பதெல்லாம் இந்த உலகத்துல சைவனை மாற்ற முடியாது, ஏன்னா அவ்வளவு காம்பாக்டா இருக்கு, அப்படியே கட்டுத்திட்டம் சட்டத்தோட கூடியது. நெறிப்படுத்தப்பட்ட உண்மைகள், வரையறுக்கப்பட்ட உண்மைகள், வாழ்ந்து அனுபவித்த உண்மைகள், சர்க்க சாஸ்திரங்களுக்கு ஈடுகொடுத்து நிற்கின்ற உயர்ந்த உண்மைகள்.